இறைப்பலியில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோ, இறைப்பலியில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறைக்குலமாய் வருவோ, இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மானோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இறைவனை விட்டு விலகிவிடும் ஒரு கூட்டத்தினரை முதல் வாசகத்தில் நாம் இன்று வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்கின்ற நம்பிக்கையாளர்களையும் நாம் காண இருக்கிறோம். அமைதியாய் இருமெனச் சொல்லி இயேசுவோடு வந்தவர்கள் அதட்டிய பொழுது கூட இயேசுவே தாவீதின் மகனே எனச் சொல்லி இயேசுவை அறிக்கையிட்ட பார்வையற்ற மனிதனையும், அவர் பார்வை பெற்று கடவுளை புகழ்ந்து அவர் வழியாக சுற்றியிருந்த ஏனையோரும் கடவுளை புகழ்வதை நாம் இன்றைய நாள் நற்செய்தியிலே வாசிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒருபுறம் கடவுளுடைய நாமத்தை சொல்லி கடவுளை துதிக்க கூச்சப்படுகிறவர்கள், விலகிச் செல்கிறவர்கள், அறிக்கையிட தயங்குகிறவர்கள், ஆனால் மறுபுறமோ ஆண்டவரை இறுக பிடித்தவர்களாய் அவருடைய நாமத்தை எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும், உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் கூட அவருடைய நாமத்தை மாற்றிப்படுத்தி மகிமைப்படுத்தி அவரை புகழ்ந்தேத்தவும், இறைவனை இன்னும் பல மக்களுக்கு கொண்டு செல்லவும் இருக்கின்ற மக்களை நாம் இன்னொரு புறம் பார்க்கிறோம். இவர்களுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை நிலைப்பாடு எதுவாக இருக்கப் போகிறது? கடவுளை பொதுவெளியில் நாம் மகிமைப்படுத்தப் போகிறோமா, அல்லது தயங்கி நின்று கூட்டத்தோடு கூட்டமாய் நாம் ஒதுங்கி நிற்கப் போகிறோமா? இன்றைய நாள் திருப்பலியில் இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் இவற்றை குறித்து தியானிப்போம். இறைவன் தாமே மேன்மையான பாதையை நமக்கு வெளிப்படுத்தட்டும். இறைவன் கொடுக்கின்ற அந்த பாதையை நாம் பின்பற்ற நம்முடைய குற்றங்களும் குறைகளும் பாவங்களும் தடையாக இருக்கின்றன. ஆகவே இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட நம் அத்தனை குறைகளையும் பாவங்களையும் கடவுள் முன் எடுத்து வைத்து அவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானத்தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன், நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஒற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 10 15 41 43 54 57 62 64 முடிய. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிப்பான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137 ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பலவகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலூருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145 ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15 நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலூருள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரை மாற்றி உமக்கே.
லூக்கான செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 35-43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோதும் பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்றும் கடவுளை போற்றி புகழ்ந்தோண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வணக்கத்தை நான் பதிவு செய்கிறேன். நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லா வகையிலும் மாட்சிப்படுத்தவும், அவர் நாமத்தை இயன்ற அளவுக்கு நாம் மகிமைப்படுத்த வேண்டும். உடன் வாழ்கின்ற மனிதர்களுக்கு முன்னால் எப்பொழுதெல்லாம் இறைவனுடைய நாமத்தையும் அவரின் அற்புத செயல்களை எல்லாம் எடுத்து நாம் அறிவிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் அறிவிக்க வேண்டும் என சொல்லி இன்றைய நாளில் நம்மை செயல்பட இறை வார்த்தை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவரை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாக மன்றாடுகின்ற யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து தன்னை நோக்கி கூப்பிட்ட அந்த பார்வையற்ற மனிதனுக்கு அவர் அண்மையில் இருந்தது போல, அவரை நோக்கி எப்பொழுதெல்லாம் நாம் அழைக்கின்றோமோ உண்மையில் ஆண்டவர் நமது அருகில் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நாளிலே நம்மோடு வாழ்கின்ற பிற சமய நண்பர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு, நம்முடைய நம்பிக்கையோடு நாம் உரசி பார்க்க வேண்டும். எப்படி அவர்கள் வணங்குகின்ற கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள், நாம் எப்படி நம்முடைய கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலில் இஸ்லாமிய நண்பர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். வெள்ளிக்கிழமை வந்தால் போதும், எந்த வேலை செய்தாலும், எவ்வளவு கடினமான பணியில் இருந்தாலும், பணம் எவ்வளவு கிடைப்பதாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை வந்தால் கடவுளுக்கு தொழுகை செலுத்துகின்ற நேரத்தில் அவர்கள் தொழுகை செலுத்த சென்று விடுவார்கள். எந்த மனிதரையும் எந்த பணியையும் பணத்தையும் அவர்கள் அந்த நேரத்தில் இணையாக வைப்பதே இல்லை. இது கடவுளுக்குரிய நேரம், ஆகவே முழு மனதோடு அதை நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் அந்த நேரத்தை கடவுளுக்காக செலவிடுவார்கள். பணி செய்ய வேண்டும் என்பதில்லை, அவர்கள் பயணம் செய்தாலும் கூட அந்த பயணத்திற்கு மத்தியிலும் கடவுளை தொழ வேண்டும் என சொன்னால் அவர்கள் தொழுகை செய்வார்கள். உடன் பயணிப்பவர்கள் என்ன எண்ணுவார்கள், எப்படி பேசுவார்கள் என்பதை குறித்து அவர்கள் ஒரு நாளும் கவலைப்படுவதே கிடையாது. ஏனென்று சொன்னால் மனிதரை அல்ல, கடவுளை இது மகிமைப்படுத்துகின்ற நேரம் என்பதை உணர்கிறார்கள். கடவுளுக்குரிய நேரத்தை அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் நோன்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டு முழுவதும் அவர்கள் பல பணிகளை செய்தாலும், விருந்துண்டாலும், கடவுளுக்கு என சொல்லி ஒதுக்கி இருக்கின்ற அந்த காலத்தில் அவர்கள் முழுமையாக நோன்பிருப்பார்கள். அந்த நாள் முழுமைக்கும் அவர்கள் பசியோடு இருந்து, உண்ணாதிருந்து, பசியோடு இருக்கின்ற ஏனைய மனிதனுடைய பசியை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதை உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் இந்த காலத்தை ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார் என சொல்லி அவர்கள் எந்த விதமான விதிவிலக்கும் கேட்காமல் முழுமையாக நோன்பிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய நண்பர்கள் மட்டுமல்ல, நம்மோடு வாழ்கின்ற, நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஏனைய சபைகளை சார்ந்த நண்பர்களையும் நாம் பார்க்கிறோமே. வெள்ளை உடை, பயணம் செய்தாலும் சரி, எங்கிருந்து சாலை ஓரத்தில் நின்றாலும் சரி, அவர்கள் அருகில் யார் நின்றாலும் முதலில் அவர்கள் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என சொல்வார்கள். நாம் பயணம் செய்யும் பொழுது அருகில் அமர்ந்தால் போதும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுமா, உங்களுக்கு கடவுளை தெரியுமா, அவர் என்னென்ன அற்புத காரியங்கள் செய்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களோட நான் பேசலாமா. இங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு நல்லதொரு பணியை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் முதலில் இருக்கின்ற இடம் வீதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கடவுளுடைய நாமத்தை சொல்லி அங்கே துதிப்பார்கள். அது சாலையாக இருந்தாலும் வட்டமாக கூடி நின்று இரு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து அவருக்குரிய நேரத்தில் அவருக்கான மாட்சியை செலுத்திவிட்டு அடுத்து பணியை செய்வார்கள். ஐயோ சுற்றி நீ அவங்க நிற்கிறாங்க இவங்க நிற்கிறாங்க, இப்போ நம்ம கைத்துக்கு ஜெபிச்சா நம்ம கிண்டல் அடிப்பாங்களே, நம்மளை வம்புழுப்பாங்களே, நம்ம வெள்ளை சட்டையை போட்டு போனோம்னா இங்கே பாருங்க நடிக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. ஒரு நாள் அவர்கள் அதை குறித்து கவலையப்படுவதே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்பினால் அவருடைய நாமத்தை சொல்லி பாடி துதித்தவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். கடவுளுடைய பெயருக்கு ஒரு இலக்கு என சொன்னால் விவிலியத்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் கடவுளை தாங்கி பிடிப்பார்கள். எங்கள் கடவுள் தான் பெருசு, என்ன நினச்சிக்கிட்டீங்க? அவர் இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் தெரியுமா? தன் மகனை அனுப்பினார், உலகத்தை ரட்சிக்க விரும்புகிறார்னு சொல்லி அவர்கள் வாதாடுவார்கள். அது சண்டையாக இருக்காது, ஆனால் கடவுளுக்கான ஒரு வாதாடுதலாக இருக்கும். கடவுளுக்காக அப்படி அவர்கள் வார்த்தை போர் ஈடுபடுவதில் மகிழ்ச்சியாக நினைப்பாங்க. கடைசியாக நான் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், கடவுள் உங்களை ரசிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இஸ்லாமிய நபர்களும் அப்படி தான், ஒரு வார்த்தை அவர்கள் வணங்குகின்ற கடவுளை நாம் தப்பாக சொன்னால் போதும், அவர்களுக்குள் ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய கடவுளுடைய பெயருக்கு ஒரு இலக்கு என சொன்னால் ஒட்டுமொத்த மனிதர்களும் சாலை வீதிகளில் கூடி வந்து அது எவ்வளவு பெரிய கடினமான சூழல் என்றாலும் சரி அவருடைய கடவுளுக்காக நிற்பார்கள். இவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாத நண்பர்களும் நம்மோடு வாழுகிறார்கள். கருப்பு சட்டை அணிந்து கொண்டோ அல்லது கருத்து சட்டை அணிந்து கொண்டோ நம்மோடு அவர்கள் வாதாடுவார்கள், கடவுள் இல்லைப்பா, அறிவியல் தான், இயற்கை தான் சொல்லி அவர்கள் கடவுளை தவிர்த்து புற காரணிகளை நம்மகிட்ட சொல்லி அவங்க விவாதிப்பாங்க. ஆனால் அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலும் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையும் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களும் இந்த இரண்டு குழுவிலுமே இடம்பெற மாட்டார்கள். கடவுள் இல்லைன்னு சொல்லி கருத்தை தூக்கி பிடித்தவர்கள் விவாதிக்கவும் மாட்டார்கள். கடவுள் இருக்கிறார்னு சொல்லிட்டு கிடைச்ச இடத்துலலாம் கடவுளுடைய நாமத்தை துதிக்கவும் கடவுளை முதன்மைப்படுத்தவும் விரும்ப மாட்டாங்க பெரும்பாலான கத்தோலிக்கர்கள். ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமீப காலத்தில் நாமும் நம்முடைய ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க வார்த்தையின்படி வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப ஆரம்பித்து இருக்கிறோம். கடவுள் நல்லதொரு துவக்கத்தை கொடுத்து இருக்கிறார், அப்படியே பயணிப்போம். ஆனால் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான தருணத்தில் திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிதாசுதன் ஆரம்பித்து கடைசி திருப்பலி முடிகிற அந்த பிதாசுதன் வரைக்கும் தான் நம்பிக்கை வாழ்வு. அதிலும் பாதி பேர் முதல் பிதாசுதனுக்கு இருக்க மாட்டாங்க, மீதி பாதி பேர் நன்மை வாங்கினோன்னு கடைசி பிதாசுதனுக்கு இருக்க மாட்டாங்க. நடுவில் ஏதோ அரைகுறை திருப்பலி மாதிரி அரைகுறை நம்பிக்கை வாழ்க்கை நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள்ட நிறைய இருக்கிறத நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நானும் குருமானவனாக இருந்தவரை ஜபிப்பேன், ஆனால் எதுக்கு நான் முழந்தால் படிக்கிடணும்? நான் கரங்களை உயர்த்து தான் ஜபிக்கணுமா? கத்தி கத்தி தான் ஆண்டவர் நான் மகிமைப்படுத்தணுமா? நான் அமைதியாக இருந்தால் கடவுளுக்கு என்னுடைய ஜெபம் கேட்காதான்னு சொல்லி விவாதித்தது உண்டு. நான் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் ஆண்டு தியானம் நடைபெற்றது. தந்தை ஆல்பர்ட் அவர்கள் அருங்கோடு இல்லத்தினுடைய இயக்குநராக இருக்கிறார், அவர் தியானத்தை கொடுக்க வந்தார். ஒரே நாள் ஒரே அமர்வு 2 நிமிடத்தில் அத்துணை நிலைப்பாடுகளையும் அவர் மாற்றி போட்டு விட்டார். எங்களை பார்த்து கேட்டார், தம்பிங்களா நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு சின்ன டாக் கொடுக்க வந்தப்போ நீங்கள் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க, நான் போகிறப்ப வரப்ப நீங்கள் என்னை வாழ்த்துறீங்க, குட் மார்னிங் ஃபாதர், குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர்ன்ட்டு வாழ்த்துறீங்க தானே அப்படின்னார். ஆமாம் ஃபாதர் நாங்கள் வாழ்த்துறோம். ஏன் அப்படின்னு கேட்டார். என் கேட்டால் நாங்கள் உங்களை மதிக்கிறோம், உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வகுப்படுத்த ஆசிரியரை பார்க்கின்ற போது என்ன செய்வீங்க? அவங்களையும் நாங்கள் வாழ்த்துவோம், அவங்களுக்கு நாங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்க ஆசைப்படுவோம்னு சொன்னோம். ஒரு மனிதனாகிய எனக்கும் அறிவை கற்றுக் கொடுத்த உங்கள் ஆசிரியருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க ஆசைப்படுகிறீர்கள், உங்கள் கரம் கூப்பிய அவர்களை வணங்குகிறீர்கள், அமர்ந்திருந்தால் எழுந்திருந்து உங்கள் மரியாதையை செலுத்துகிறீர்கள். எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு முன் கரத்தை உயர்த்துவதற்கும் குரலை எழுப்பி அவரை ஜெபிப்பதற்கும் ஏன் தயக்கம் என கேட்டார். அன்றைய நாளில் எங்களிடம் இருந்த கூச்சத்தின் ஆவி விலகிச் சென்றது. அந்த மாலை வேலை ஜபத்தில் அங்கிருந்த நாங்கள் 8 பேரும் உண்மையில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாங்கள் அழுது மன்றாடினோம் என சொன்னால் அவருடைய வார்த்தை உண்மைதானே. ஒரு ஃபாதரை பார்க்குறப்ப வாழ்த்து சொல்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம், ஒரு ஆசிரியரை பார்க்கும்போது அவருக்கு மதிப்பு கொடுக்குறோம், எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்த கடவுளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்ற பொழுது இவர்களை விட இன்னும் அதிகம் தானே கொடுக்கணும், ஏன் இந்த எண்ணம் வரவில்லை என்கின்ற அந்த ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தது. இன்னைக்கு கடவுளை கரம் உயர்த்தி அவரை வாழ்த்துவதற்கு நன்றி செலுத்துவதற்கும் குரலை உயர்த்தி அவரை பாடி அவருடைய நாமத்தை புகழ்வதற்கு கூச்சமில்லை. ஏனென்று சொன்னால் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். நம்முடைய கத்தோலிக்கிட்ட இங்கே ஒரு இடத்துல போயிட்டு கரம் உயர்த்தி மரிய வாழ்க சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமான்னு சொன்னால் இறுக்கி அப்படியே ரெண்டு கரங்களையும் மூடிப்பாங்க. கூச்சம், நூறு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி எப்படி நான் என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுறது? இது மாதிரி கூச்சப்படுறது நமக்கு இன்னைக்கு புதுசு இல்லை. இன்னைக்கு புதுசாக நடக்கிற விஷயமும் கிடையாது. முதல் மாசத்தில் அதான் பார்க்குறோம். அந்தியோக்கு எபிஃபான் அப்படின்ற ஒரு அரசு நெழுகிறான். இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு. மக்கள்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே விதமான வாழ்க்கை முறை, ஒரே விதமான வழிபாட்டு முறை, ஒரே விதமான கடவுள் நம்பிக்கை இருக்கின்ற என சொல்லி அவன் ஆளுகின்ற மண்ணில், அவன் வென்றெடுக்கின்ற எல்லா மண்ணிலும் ஒரே விதமான சமய நம்பிக்கையை திணிக்கிறான். இது நாள் வரை எத்தனை ஆண்டுகள், நூற்றாண்டுகள் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் தன் அன்பை பல்வேறு வகைகளில் செய்து வந்தார். ஆனால் அரசனை எதிர்த்து நிற்க முடியாமல் அரசனின் நிலைப்பாட்டோடு தங்களின் நிலைப்பாடு ஒத்துப்போகாதிருக்கின்ற பொழுது அரசனை எதிர்க்க வலுவில்லாமல் எதற்கெல்லாம் அரசன் ஆணையிட்டானோ அவற்றிற்கெல்லாம் தலையாட்டுவதை பார்க்கிறோம். அரசன் எதிர்த்து நிற்கலாமே, இல்லை இல்லை வேணாம், உயிர் பெயரும். அப்போ என்ன செய்யலாம்? அரசன் சொல்கின்ற எல்லாவற்றுக்கும் நாம் தலையாட்டுவோம். அவ்வளவுதான். ஊரெல்லாம் ஒத்து வாழுது, நம்ம முட்டியும் தேவையில்லாமல் நம்மை காத்து வந்த கடவுளுக்கு நாம் உண்மையில் மக்களாக இருந்து சாகணும். நம்மளே அரசன்ட தேடி போவோம். அரசனே, எதையெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படியே கேட்குறோம், நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருக்கோன்னு சொல்லி அவன் புகுத்திய எல்லா சமய நம்பிக்கையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் வீடுகளுக்கு முன்னால் தூபமிட்டார்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், சிலைகளை வழிபட்டார்கள், சிலைகளுக்கும் தூபமிட்டார்கள். கடவுள் எதையெல்லாம் வேண்டாம் என சொன்னாரோ அத்தனையும் அவர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவற்றையெல்லாம் அரசன் வேண்டும் என சொன்னான். கடவுள் கொடுத்த விருத்த சேதனத்துடைய உடன்படிக்கையை மீறினார்கள். ஓய்வு நாள் கட்டுப்பாடுகளை கண்டுகொள்ளவில்லை. ஏன் அரசனை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஆண்டவருக்கு சார்பாக நிலைப்பாடு எடுப்பதிலிருந்து அந்த மக்களை புறம் தள்ளிவிடுகிறது. நாம் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்துருவோம். இதுவரை நாம் பின்பற்றி வந்த சமய நம்பிக்கைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றினால் நம் உயிருக்கு அச்சுறுத்தல் என சொல்லி கடவுளை விட்டு கொடுத்து விட்டு மனிதன் போட்ட சட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் பயணமாகினார்கள். எதுக்கு பார்த்தேவலாத வேலை? ஆனால் பாருங்கள், எந்த மண்ணில் எந்த மக்கள் கடவுளை புறக்கணித்தார்களோ அதே மக்கள் மத்தியில் கடவுளுக்காக மறை சாட்சியாக இரத்தம் சிந்திய மக்களும் வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது. அரசு கொன்னா என்னப்பா? ஓய்வு நாளில் நம்மை தாக்கினால் நாம் திரும்பி தாக்க மாட்டோம் தெரியும், தாக்க வராங்களா? பரவாயில்லை, தாக்குதலுக்கு உட்படுவோம். கடவுளுடைய கட்டளையை மீறி வாழ்வதை விட கடவுளுக்கு சாட்சியாக இருந்து சாவது மேலென சொல்லி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். கடவுள் தங்களை வழிநடத்திய மனிதர்கள் வழியாக கொடுத்த சட்டங்களை பின்பற்றினார்கள், அவற்றிற்காக மறித்து போகிறார்கள். அரசன் அதிர்ந்து போகிறான். இது அவர்களோடு முடிந்து போகவில்லை. சீடர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்ந்துச்சு. இயேசுவோடு கூட பயணித்தவர்கள் தான். இயேசு இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது முதலில் ஒரு தடுமாற்றம், வெளிப்படையாக சென்று இயேசுவை அறிக்கிடுவதில் ஒரு பயம். ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், இதுவல்ல நம்முடைய அழைப்பு, இதுவல்ல நம்முடைய வாழ்க்கை. முடங்கி கிடப்பதற்காக நாம் சீடர்களாக அழைக்கப்படவில்லை. முடங்கி கிடப்பதற்காக நாம் 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்படவில்லை. ஏதோ ஒரு மாடி அறையில் நாம் தாளிட்டு கொண்டு அங்கு மட்டும் கடவுளை வாழ்த்துவதற்கு ஆராதனைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக இதுவரை தன் தந்தைக்காக இயேசு கிறிஸ்து செய்த பணிகளை எல்லாம் இனி நாம் நம்முடைய தோள்களில் தாங்கி சுமக்க வேண்டும் என சொல்லி அவர்கள் வெளியே வருகிறார்கள். கூச்சத்தின் பயத்தின் ஆவியை துறக்கிறார்கள். வெளியே வந்து அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். பேதுருவுக்கு அச்சுறுத்தல் வருகிறதே. தலைமைச் சங்கத்தார் எச்சரிக்கின்ற பொழுது என்ன வார்த்தை பேதுரு சொல்கிறார்? வானத்தின் கீழ் மீட்படைவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை, அதை அறிக்கையிடுவேன் என சொல்கிறார். இயேசுவை குறித்து நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் போதிக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது நான் யாருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வது? திருத்துதர் பணிகள் 4 அதிகாரத்தில் படிக்கலாம், நான் கடவுளுக்கா மனிதருக்கா? யாருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வது? நான் கடவுளுக்குத்தான் வாழ்வேன் என சொல்லி நாங்கள் கண்டதை கேட்டதை எங்களால் அறிக்கிடாமல் இருக்க முடியாது என சொல்லி அவர் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய இறைமகன் கற்றுக் கொடுத்தவற்றையெல்லாம் உயிருக்கு அச்சுறுத்தில் இருந்த பொழுதும் பொது வெளியில் மக்களுக்கு அவர்கள் போதிக்கிறார்கள். நற்செய்திகள் இன்னும் ஆழமாய் சென்று பார்வையற்ற மனிதன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான். இயேசுவினுடைய 3 ஆண்டு கால பணி வாழ்க்கையில் பாருங்கள், அவர் யாரையெல்லாம் நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறாரோ, ஒரு மனிதர் கூட அன்றைய சமூகத்தில் பெரும்பாலும் உயரிடத்திலோ உயர் பதவிகளிலோ இருந்தவர்கள் அல்ல. சமூகம் கண்டுகொள்ளாதம் வேண்டாம் என ஒதுக்கிய தீட்டு என சொல்லியவர்களை, பாவியில் என சொல்லியவர்களை தன்னுடைய போதனையில் அவர் கதாநாயகனாக கதாநாயகியாக மாற்றுவார். அந்த வரிசையில் தான் இன்றைய நாளில் ஒரு பார்வையற்ற மனிதன் தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியாத ஒரு மனிதனை நாம் இன்று அவரை வைத்து நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்ப்பதற்கு இயேசு முன்னுதாரணமாக கொடுக்கிறார். இயேசு வருவதை அவர் கேள்விப்படுகிறார். இயேசுவை அவர் நேராக கண்டதில்லை. இயேசு செய்த புதுமைகள் எல்லாம் பார்த்த பிறகும் கூட நீர்தான் இறைமகன் என்பதற்கு ஒரு சாட்சியை எங்களுக்கு தாரம் என சொல்லி எத்தனையோ மக்கள் கேட்ட மாத்திரத்தில் இந்த மனிதனோ இயேசுவை பார்த்ததல்ல, இயேசுவை நேராக தொட்டவர் அல்ல. இயேசு வருகிறார் என கேள்விப்படுகிறார். நம்பிக்கையின் ஆழம், இயேசுவால் தன்னுடைய குறையை குணமாக்க முடியும் என நம்புகிறார். எல்லாம் கத்துறாங்க, கத்தாதப்பான்னு சொல்லும் பொழுது இதுவரை அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி கூப்பிட்டதை விட இன்னும் உரத்த குரலில் அவர் கூப்பிடுகிறார். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முதலில் அவர் கூப்பிட்டது இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை அழைக்க வேண்டும், இயேசுவினுடைய கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக. இன்னும் உரத்த குரலில் அவர் கூப்பிடுகிறார் என்பதை அர்த்தம் என்னவென சொன்னால், இந்த மனிதன் தன்னை மறந்து, தன்னை முழுமையாக மறந்து இந்த மனிதன் உரக்க கத்துகிறான் என்பதற்கான பொருள் என்று சொன்னால், எப்படியாவினும் இயேசு கிறிஸ்துவை கண்டிட வேண்டும், இயேசு கிறிஸ்துவிடம் தன் குறைகளை எல்லாம் அறிக்கையிட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக இவன் நிறைவான மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி. நான் தொடக்கத்தில் சொன்னது போல யாரெல்லாம் உண்மையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், இறைமகன் இருக்கிறார். பார்வையற்ற மனிதன் தன்னை சூழ்ந்திருந்த மனிதர்கள் சொன்ன பொழுது அமைதியாக செல்லவில்லை. தாவீதின் மகனே என சொல்லி அவர் இன்னும் உரக்க கூப்பிடுகிறார். ஏன்? சுற்றின்ற மனிதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் அறிக்கையிட விரும்புகிறேன், அறிக்கையிட்டே தீருவேன். அந்த மனிதன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அதுதான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அந்த மனிதன் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என சொல், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறாய் சொல் என சொல்கிறார். இயேசுவுக்கு தெரியாதா அந்த மனிதனுக்கு என்ன வேண்டும் என சொல்லி? முழுமையாய் தெரியும். இருந்தாலும் இயேசு அந்த மனிதனிடம் கேட்ட கேள்வி இருக்கிறதே மிகப்பெரியது, நான் உனக்கு என்ன செய்யணும்? வெறும் பார்வை மட்டுமல்ல, பார்வை கொடுக்கிறார், புது வாழ்க்கையை கொடுக்கிறார். நம்பிக்கையில் அந்த மனிதனை நமக்கெல்லாம் ஒரு பாடமாகவே கொடுக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற பிரிவினை நண்பர்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். கடவுள் இல்லவே இல்லை என சொல்கின்றவர்கள் கூட பொது வெளியில் இறங்கி வந்து அவர்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்களாய், அருள் அடையாளங்களை கொண்டாடுகின்றவர்களாய், ஆலயத்திற்கு செல்கின்றவர்களாய், திருப்பலியில் பங்கெடுப்பவர்களாய், அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களாய், இத்தனை இருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை பொதுவெளியில் சொல்வதற்கும் அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்பதற்கும் நம்மில் பலருக்கு இன்னும் கூச்சம் இருக்கிறது. ஓடோடி சென்ற இஸ்ரேல் மக்களை போல ஏன் பொதுவெளியில் அவருடைய நாமத்தை நம்பிக்கை அறிக்கை வேண்டும் என்று சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாய் ஒதுங்கிக் கொள்கின்ற மனப்பான்மை நம்மில் பலருக்கு இருக்கிறது. அந்த தருணங்களிலெல்லாம் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த மக்கைபேயை போல நாம் முன்னுதாரணமாக மாற வேண்டும். நான் ஒரு விஷயத்தை அடைந்தாக வேண்டும், அதை இயேசு கொடுப்பான நம்புகிறேன், எத்தனை மக்கள் என்னை சூழ்ந்து நின்று நீ அமைதியார்னு சொன்னாலும் இன்னும் உரத்த குரலில் இயேசுவே தாமீதின் மகனே என் மேல் இறங்கும் என சொன்ன அந்த பார்வையற்ற மனிதனை போல நாமும் எத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும் நாம் விரும்பியதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசுவின் இடத்தில் நாம் செல்ல வேண்டும். அவரை பொதுவெளியில் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாம் உணர்வோம். எப்பொழுது ஆண்டவரை நாம் பொதுவெளியில் அறிக்கையிடுகின்றோமோ, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோமோ, பிறருக்கு முன்னால் அவரை உயர்த்துகின்றோமோ, உண்மையில் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால் நம்மை உயர்த்துவார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். எந்தெந்த காரியங்களை அவர் செய்வார் என சொல்லி நாம் நம்பி செல்கின்றோமோ உண்மையில் ஆண்டவர் அவற்றையெல்லாம் கொடுத்தும் பார்வையற்ற மனிதனுக்கு பார்வை கொடுத்தது போல, வாழ்க்கையை மீண்டும் கொடுத்தது போல, நம்மிடமும் எது இல்லையோ அதை நமக்கு நிரம்ப கொடுத்து நம்மை நிறைவுள்ள மனிதனாக அவர் மாற்ற காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். நாம் நோக்கி செல்கின்ற ஆண்டவரை அறிக்கையிட கூச்சப்படாதிருக்க வேண்டும். இந்நிலையில் இருந்தாலும் நம்மை அல்ல, நமது பெயரை அல்ல, ஆண்டவரையும் அவரது பெயரையும் நாம் மாட்சிமைப்படுத்துகின்ற பொழுது உண்மையில் ஆண்டவர் நம்மையும் உயர்த்த காத்திருக்கிறார். நாம் அவரை உயர்த்த விரும்புகின்றோமா? எண்ணி பார்ப்போம். ஆமீன்.